திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை தாரமாய மாதர மாய ஏற்ற திங்கள் ஆரமாய மாடை ஆனை பார்வதிபதே அருள் வடிவாகிய கடம்பவனேஸ்வரருடைய பெருங்கருணையினாலே இன்று சைவ சமய நெறி என்ற ஞான சாத்திரத்திலே பொது இலக்கணம் என்பது பற்றி விரிவுரை செய்ய மேற்கொள்கின்றேன். ஒரு ஊரை அடைய வேண்டுமானால் பாதை நன்றாக இருக்க வேண்டும், அந்த பாதையிலே செல்ல வேண்டும். ஒரு நதியிலே இறங்கி நீராட வேண்டுமானால் அதற்கு துறை அவசியம். அப்படி கடவுளை அடைய வேண்டுமானால் அதற்கும் ஒரு துறை அவசியம், நெறி அவசியம். அந்த நெறிதான் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற நான்கு நெறிகள். அதனாலதான் பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் நான்கு வாயில்கள் வச்சிருப்பாங்க. சிதம்பரம் கோயில்ல நான்கு வாயில், திருவிடைமருதூர், மதுரை இதெல்லாம் பெரிய சிவாலயங்கள்ல நான்கு வாசல்கள் இருக்கு. மதுரையில் ஐந்து வாயில். சரியை கிரியை யோகம் ஞானம், இந்த நான்கின் மூலமாகத்தான் கடவுளை அடைய முடியும். சிவபக்தர் சரியை நெறியில இருப்பவருக்கு சிவத்தொண்டர்னு பேர், கிரியையில இருப்பவருக்கு உத்தர மார்க்கம் சிவபக்தர்னு பேர், யோக நெறியில இருப்பவருக்கு சிவ யோகர்னு பேர், சிவ யோகின்னு பேர். ஞான நெறியில இருப்பவர்களுக்கு தான் ஞானின் பேர் சிவஞானி. சிவபக்தர் சிவத்தொண்டர் சமய தீட்சன், சிவபக்தர் விசேட தீட்சன், சிவ யோகி நிர்வாண தீட்சன், சிவஞானி ஆச்சாரியர். அந்த சிவஞானியை பத்தி சொல்றார் புது இலக்கணத்தில். சிவஞானினா நான்காவதாக இருக்கக்கூடிய சிவஞானி. ஞானம் பல வகையில வரும், அடியார் பக்தியின் மூலமாக வரும், உன்னை பிறவியில செய்த தவத்தின் மூலமாக வரும், பல வகையில உண்டாகும். அந்த ஞானிக்கு பத்தி நான் ஞானியினுடைய இலக்கணத்தை இரண்டு திருக்குறள்ல சொல்றார். அனாதி அமலன் சச்சிதானந்தன் சுத்தன் எனாதி சிவன் ஏகன் உடன் என்று. கடவுளை உண்டு என்பதை உணர வேண்டும் முதல்ல, அவனுடைய தன்மையை உணர வேண்டும். பதியினுடைய தன்மை, பதி லட்சணம், அந்த பரம்பொருள் உண்மையை அறிந்தவன் தான் ஞானி. பரம்பொருள் எப்படிப்பட்டவன், அவனுடைய பேரை மட்டும் நாலஞ்சு பேர் சொல்றார். அவருக்கு அனாதி அமலன்னு பேர். அனாதினா ஆதி இல்லாதவன், ஒரு தொடக்கம் கிடையாதவனுக்கு. நமக்கு எல்லாருக்கும் தொடக்கம் உண்டு, கடவுளுக்கு தொடக்கம் கிடையாது, முடிவு கிடையாது. அதனால்தான் மாணிக்க வாசகர் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை என்று பாடினார். எல்லாவற்றுக்கும் அவன் ஆதியாக இருக்கின்றான், தனக்கு ஆதி இல்லாது. அதனால அனாதின்னு பேர். அமலன், அமலன்னா மலம் இல்லாதவன். உயிர்களுக்கு குற்றம் உண்டு, கடவுளுக்கு குற்றம் கிடையாது. குற்றம் இல்லாதார் குறைகடல் சூழ்ந்த கோணாமாமலை அமர்ந்தாரை என்பது ஞானசம்பந்தர் தேவாரம். நன்றுடையானை தீயது இலானை என்பது ஞானசம்பந்தர் தேவாரம். எந்த விதமான குற்றமும் கிடையாது சுவாமிக்கு. மாசிலாமணின்னு பேர், மாசு இல்லாத மணி. அப்படி அமலன் என்ற உண்மையை உணர வேண்டும். அதன் இதெல்லாம் கடவுள் இலக்கணம், பதியினுடைய இலக்கணம். அடுத்து சச்சிதானந்தன். சச்சிதானந்தன்னா உண்மையானவன், உண்மை பொருளாக இருப்பவன், சத்தியம் சத்திய வடிவினராக இருப்பவன், அறிவு ஞானமயமாக இருப்பவன், ஆனந்தமயமாக இருப்பவன். சத்திய வடிவமாக இருப்பவன், ஞான வடிவமாக இருப்பவன், ஆனந்த வடிவமாக இருப்பவன். அதுதான் சச்சிதானந்தம் அப்படிங்கிற பேர். சத்து சித்து ஆனந்தம் மூணும் சேர்ந்ததுதான் சச்சிதானந்தம். பரிசுத்தன் பரிசுத்தமாக இருப்பவன், அதான் தூய்மையுடையவன் பரிசுத்தமானவன். என் ஆதி அப்படிப்பட்ட இறைவன் தான் எனக்கு தலைவன் என்று உணர வேண்டும். என் ஆதி எனக்கு முதல்வனுமாகிய சிவன், சிவபெருமானுடைய பெயர்கள் பல லட்சக்கணக்கான பேர், வெகு கோடி நாம சம்பு என்பார் அருணகிரிநாதர், கோடிக்கணக்கான பெயர்கள். அதில சிறந்த நாமங்கள் ஆயிரம் திருநாமங்கள், பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானை பிரிவில்லாடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீராநோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயடத்தின் சிலைக்கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்றனாள் போக்கினேனே பேராயிரம் பரவி. சகசிரநாமார்ச்சனை, ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடினான் தெள்ளையனம் கொட்டாம் என்று மாணிக்க வாசகர் சொல்றார். அந்த ஆயிரம் திருநாமங்கள்ல முதன்மையாக இருப்பது சிவநாமம், சிவன் என்கின்ற பெயர். சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் என்று பொருள், மங்கள வடிவமாக இருப்பவன். சிவமயம்னு பெயர் எழுதுறாங்க இல்லையா, சிவமயம்னா என்ன பொருள், சிவன்னா மங்களம், மயன்னா உண்டாக்குதல், சிவமயன்னா மங்களத்தை உண்டாக்குதல். அதனாலதான் முதல்ல சிவமயம் எழுதுறோம், சிவமய மங்களம் உண்டாகுக அப்படின்னு ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு கல்வெட்டில் எழுதுவாங்க. அதனால மங்களச்சொல் சிவம் என்பது மங்களச்சொல். இந்த மூச்சு காற்றினுடைய சப்தம் சிவ என்ற சப்தம், உயிர்க்கின்ற சப்தம். இதனை உணர்ந்து அவனுடைய பெருமை சிவன் என்ற நாமத்தை உணர்ந்து, அதன் பிறகு ஏகன் என்று ஒரு பொருள். ஏகன் என்பது வடமொழியில இருக்கின்ற வேத மந்திரங்கள்ல மிக முக்கியமான மந்திரம் ஏகன். அதை மாணிக்க வாசகர் கையாளுகின்றார், ஏகன் அநேகன் இறைவன் அடிவாள். ஏகன் என்பதற்கு சிவகீதையில ஒரு விளக்கம் சொல்றார், சிவபெருமானே சொல்லியிருக்கார் அதுல. ஏக ஏவ யதோ லோகான் விஸ்வரூஜாமி ஸ்ருஜாமி ச விவாசயாமி கிருகணாமி தஸ்மாதே கோகம் ஈஸ்வர. யாதொரு காரணத்தால் ஒருவனாகவே உலகங்களை சிருஷ்டிக்க எண்ணுகின்றானோ, சிருஷ்டிக்கிறானோ, சம்ஹரிக்கின்றானோ, என்னிடம் அடக்கிக் கொள்கின்றானோ, அந்த காரணத்தால் நான் ஈஸ்வரனாகிய நான் ஏகன் எனப்படுகின்றேன் என்று ராமருக்கு சொல்றார் சிவபெருமான். சிவகீதை என்ற நூல் ராமருக்கு சிவபெருமான் உபதேசம் பண்ணின நூல். அந்த நூல்ல தன்னுடைய பெயருக்கெல்லாம் விளக்கம் சொல்றார், ஈஸ்வரன்னா ஏன், ருத்ரன்னா எதனால பெயர், அதுக்கு பொருள் என்ன, ஏகன்னா என்ன, அதுல சொல்றார் சிவகீதையில். ஒருவனாகவே இருந்து உலகத்தை எல்லாம் உண்டு பண்ணுவதனாலையும் உலகத்தை காப்பதனாலும் உலகத்தை சம்ஹாரம் செய்வதனாலும் உயிர்களை எல்லாம் தன்னுள் அடக்கிக் கொள்வதனாலும் அவனுக்கு ஏகன்னு பேர், சமானம் இல்லாதவன் பேர், தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றடையுது. தனக்கு நிகரற்ற பரம்பொருள், யாரும் சமானம் சொல்ல முடியாது, அதனால ஏகன் என்று பெயர். அறிந்தே உயிர் உயிரால் உயிர் ஆலயத்தின் அபேதம் அறிந்தான் மெஞ்ஞானி மலம் அற்று. அப்படிப்பட்ட சிவபெருமான் அனாதியாக இருப்பவன், அமலனாக இருப்பவன், சச்சிதானந்த பொருளாக இருப்பவன், பரிசுத்தனமாக இருப்பவன், சிவனாக இருப்பவன், ஏகனாக இருக்கின்ற சிவபெருமானை அவர் எங்கே இருக்கின்றார், உள்ளத்திலே இருக்கின்றார். அந்த உள்ளத்திலே இருக்கின்ற தன்மையை உணர வேண்டும். உயிர் ஆலயம்னு பேர், உயிரை இடமாக வசிக்கக்கூடிய உயிர் ஆலயம். ஆன்மாதான் அவருக்கு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கு என்று திருமூரர் சொல்றார். அதனால உடம்புக்குள்ளே உடம்பு மெஞ்ஞானிக்கு ஆலயமாக இருக்கும், ஞானிகளுக்கு இந்த உடம்பே ஆலயமாக இருக்கிறது. மாணிக்க வாசகர் சொல்றார், புன்புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என்பலாம் உருக்கி எளியாயாண்ட ஈசனே மாசிலா மணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்கம் தொடக்கலாம் அறுத்தனர் சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே பொன்னெடுங்கோயிலாக இருக்கிறதா சிவபெருமானுக்கு மாணிக்க வாசகரே சொல்றார். தன்னுடைய உடம்பு இந்த உடம்பை பொன்னெடுங்கோயிலாக கொண்டு உள்ளே புகுந்தான் என்று மாணிக்கவாசகர் சொல்றார். அப்ப ஞானியினுடைய ஆன்மா சிவபெருமானுக்கு ஆலயமாக விளங்குகின்றது. அந்த உண்மையை உணர்ந்து அவன் உள்ளே இருந்து உலகத்தை இயக்குகின்றான். எப்படி இயக்குகின்றான்னா எள்ளிலே எண்ணெய் போல இருக்கின்றான். எள்ளிலே எந்த இடத்துல எண்ணெய் இருக்கிறது? எள் முழுவதும் பரவி இருக்கிறது. மலரிலே எந்த இடத்துல வாசனை இருக்கிறது? மலர் முழுவதும் இருக்கிறது. பாலிலே எந்த இடத்துல நெய் இருக்கிறது? பால் முழுவதும் இருக்கு. அப்படி உலகத்திலே எங்கே இருக்கிறான் ஆண்டவன்? உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றான். கொள்ளும் கில்லனை அன்பரிற்குய்பணி கள்ளும் வண்டு அறாமலர் கொன்றையான் நல்லும் கீழுலும் மேலுலும் யாவுலும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தே என்பது திருவாசகம். எள்ளிலே எண்ணெய் போல இருக்கின்றான் கடவுள். அந்த உண்மையை உணர்ந்தவன் தான் சிவஞானி. உயிராலயத்தின் அபேதம் அறிந்தானே மிஞ்ஞானி. அந்த சிவன் ஆன்மாவாகிய ஆலயத்தின் உள்ளே எள்ளினுள் எண்ணெய் போல இரண்டர வியாபித்து நிற்கும் முறைமையை உணர்ந்திருக்கின்றான் சத்தியஞானி. அப்பன் சிவஞானிக்கு சிவபெருமான் எப்பொழுது அருள் செய்வான் என்று அடுத்த குரல்ல சொல்றார். இது ரெண்டும் சிவஞானியினுடைய இலக்கணம். சிவபெருமானுடைய தன்மைகளை உணர்ந்து அவன் உள்ளத்திலே இரண்டர கலந்திருப்பதையும் உணர்ந்திருக்கின்ற அறுப்பன் மலத்தின் வலி அனைத்தும் எல்லாம் அறுக்கும் நாள் ஞானிக்கு அரண். ஞானிக்கு எப்போது அவனுடைய மலத்தை எல்லாம் நீக்குகின்றான்? உலகமெல்லாம் சங்காரகாரத்திலே அந்த ஞானியினுடைய மலத்தை எல்லாம் சேதித்து தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றான். அறுப்பன் மலத்தின் வலி அனைத்தும் எல்லாம் அறுக்கு நாள் ஞானிக்கு அரண். சர்வசங்கார காலத்திலே உலகத்தை எல்லாம் ஒடுக்குகின்ற காலத்திலே ஞானிகளினுடைய மலத்தை அறுத்து தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளும். அதுவரை அந்த ஞானிகளை இந்த உலகத்துல உலாவ விட்டிருப்பான். சிவபெருமானுக்கு அரண் என்கின்ற பெயர் ஏன் வந்ததுன்னு சொல்றார். உயிர்க்குள் மலம் ஒடுக்கலாலே உயிர்க்குள் உயிர்க்கும் அரண் எனும் பேர் உண்டு. உயிரிலே மலம் இரண்டர கலந்திருக்கிறது. அந்த இரண்டர கலந்திருக்கின்ற மலத்தை பக்குவம் பார்த்து ஒடுக்க வேண்டும். உயிரில மலம் பிரிக்க முடியாமல் இருக்கின்றது. ஆணவம் கண்மம் மாயை முதலான மும்மலங்களும் உயிரோடு இரண்டர கலந்திருக்கிறது. அதை பக்குவம் பார்த்துதான் பிரிச்சாகணும். கடவுளா இருந்தாலும் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதா இருக்கு. ஒரு அழுக்கை போக்குவதற்காக இன்னும் இரண்டு அழுக்கை சேர்க்கிறான் பரமசிவன். துணியில இருக்கின்ற ஒரு அழுக்கை நீக்குவதற்காக உவர் மண்ணையும் சாணியையும் சேர்த்து துணியை வெளுப்பது போல அதுல இருக்கின்ற அழுக்க நீக்க வேணுமானால் இன்னும் ரெண்டு அழுக்கை சேர்ப்பது போல உயிரிலே இருக்கின்ற அழுக்கை நீக்குவதற்காக ஆணவ அழுக்கை நீக்குவதற்காக கண்மம் மாயை என்கின்ற இரண்டு அழுக்கை சேர்க்கிற ஆண்டவர் சேர்த்து இந்த அழுக்கின் மூலமாக அந்த அழுக்கை நீக்குவது. ரொம்ப பக்குவமா நீக்கியாகும். அப்படி அந்த ஆணவ மலத்தை சங்காரம் பண்ணுகின்றார். அப்படி சங்காரம் செய்வதனால அவனுக்கு அரண் என்று பெயர். ஹரம் ஒடுக்குதல், சம்ஹாரம் ஹாரம்னா ஒடுக்குதல், சம்ஹாரம்னா நன்றாக ஒடுக்குதல். தனியா இருக்கிற மலர்களுக்கு உதிரியா இருக்கின்ற மலர்களை ஒன்றாக ஒடுக்குவது ஆரம் என்று பெயர். ஆரம்னா மாலை, ஒன்றாக ஒடுக்குது. உயிரில இருக்கின்ற ஆணவ மரத்தை நீக்கி தன்னோடு ஒடுக்கிக் கொள்வதனால அவனுக்கு அரண் பெயர். ஹரம் ஹரம். சிவபெருமானுடைய நாமங்கள்ல இந்த ரெண்டு நாமம் ரொம்ப உயர்ந்தது. சிவன் அரண், சிவசிவ என்கிற தீவினையாளர். அரஹர என் அரஹர என்ன அரியதொன்றில்லை, அரஹர என்ன அரிகிலர் மாந்தர், அரஹர என்ன அமரரும் ஆவார், அரஹர என்ன அரும்பிறப்பன்றே. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க இவ்வையகமும் துயர் தீர்கவே. எங்க பாடின பாடல் இது? மதுரையில பாடிய பாடல், திரு ஏடகத்துல ஏட்ட போடும் போது பாடின பாடல். வாழ்க இதுக்கு பாசுரம்னு பேர், வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க, இவ்வையகம் துயர் தீர்கவே என்று ஞானசம்பந்தர் இந்த நாமத்தை வைத்து போற்றுகின்றார். அரண் நல்ல அரண்நாம நமிச்சி விந்தேன். அரகரா எனா மூடர், அரகரா என்று சொல்லாதவன் மூடனா, அரகரா எனா மூடர், திருவெணீர் இடா மூடர் என்று அருணகிரிநாதர் சொல்றார். சில பேர் பார்வதி பதையேன்னு சொன்ன அரகர மகாதேவன் சொல்றோம் இல்லையா, இது வடமொழி மந்திரம், அதனால அதை சொல்லாதீங்கிறான். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்லணுமா. இது பாரம்பரியமா சிவபெருமானுடைய நாம நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார். அரகரான்னு சொல்லலைனா மூடன்னு திரும்ப அருணகிரிநாதர் சொல்றார். அவர் பேச்ச கேக்குறதா, இவர் பேச்ச கேக்குறதா. அதனால நம்ம சைவ கூட்டங்கள்ல எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் முதல்ல நம்ம பார்வதீபதையே அரகர மகாதேவான்னு சொல்லிதான் ஆரம்பிக்கணும். அரகர மகாதேவாங்கிறது ரொம்ப உயர்ந்த மந்திரம். அதனாலே ஆணவ மரத்தை ஒடுக்குகின்ற கடவுள் செய்கின்ற உபகாரத்துல முதன்மையானது அதுதானே. அது ஒரு தீட்சை, டெம்பரவரியான தீட்சை. இந்த ஒரு மணி நேரத்துக்கு அது ஒரு தீட்சை. சொற்பொழிவு கேட்கறவன் தீட்சை இல்லாதவங்களுக்கு இந்த ஞான உபதேசம் பண்ணக்கூடாது, பண்ணாம எப்படி இருக்கிறது. அதனால ஒரு சுருக்கமான ஒரு தீட்சை முறை. அந்த அரண் நாமத்தை சொல்றார், தனியா அதுக்கு ஒரு குரல் கொடுத்தார். ஆன்மாவோடு சகசமாகிய மலத்தை பக்குவம் அறிந்து சங்கரித்தலால் உயிர்க்குள்ளே இருக்கின்ற சிவபெருமானுக்கு அரண் என்கின்ற திருநாமம் உண்டு. அதனால அரண் என்கின்ற நாமம் விசேஷம். அந்த மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம். அதன் பிறகு நித்தியாங்கத்தை பத்தி சொல்றார். நித்தியாங்கம்னா விசேஷ நாள்களில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள், எப்ப எப்பெல்லாம் நித்தியாங்கம் என்று சொல்றார். 14 பஞ்சதசி தையின் முதல் நாள் சைத்திரத்தின் முதல் முன். 14 கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி சுக்லபட்ச சதுர்த்தசி, 14வது திதி அமாவாசைக்கு முதல் நாள், பௌர்ணமிக்கு முதல் நாள், கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி சுக்லபட்ச சதுர்த்தசி இந்த ரெண்டு நாள்லையும். 24 கிருஷ்ணபட்சத்து அட்டமி சுக்லபட்சத்து அட்டமி, ரெண்டு அட்டமி திதி, ரெண்டு சதுர்த்தசி திதி. அதன் பிறகு பஞ்சதசி. பஞ்சதசின்னா பஞ்சம்னா 5, தசினா 10, அமாவாசை பௌர்ணமி அந்த ரெண்டு நாள். தையின் முதல் நாள் தை மாத பிறப்பு, அப்புறம் சித்திரை மாத பிறப்பு, சைத்திரம்னா சித்திரை, ரெண்டு சதுர்த்தசி, ரெண்டு அஷ்டமி, அமாவாசை பௌர்ணமி, தை மாத பிறப்பு, சித்திர மாத பிறப்பு, இந்த 8 நாள். ஆடி முதல் நாள் ஐப்பசி முதல் நாள் பேரொளியை கூடிய அறவங்கொள்ளும் நாள், ஆடி மாதம் முதல் நாள், ஆடி மாச பிறப்பு. அடுத்தது ஐப்பசி மாத பிறப்பு. அதன் பிறகு கிரகண நாள்கள், சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த நாட்கள். 6 மாதத்து அதிக நாள் குன்று நாள் கூறு சட சிதிமுகம், சீதிமுகம், சீதிமுகம் மாதத்து 6 அதிக நாள் குன்று நாள், 12 மாதத்தும் 30 நாளின் அதிகப்பட்ட நாளும் குறைந்த நாளும் சொல்லப்படுகின்ற சடசீதிமுகம் என்னும் கால விசேஷம். சடசீதிமுகம் பின்னால வருது. 30 இல்லாம 30 சில மாதங்கள்ல 32 வரும், 31 வரும், சில மாதங்கள்ல 30 குறைவா இருக்கும், 28-29 இருக்கும். அந்த மாதிரி மாதங்களிலும் இந்த நித்தியாங்க பூஜைகளை செய்கிறோம். நித்தியாங்கம்னா இதுல வர இந்த விசேஷ தினங்கள்ல செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள். வழிபாட்டு முறைகள் தினந்தோறும் செய்கிறது ஒண்ணு, நித்தியாங்கம்னா இந்த விசேஷ நாள்கள்ல செய்யக்கூடிய வழிபாடு சிறப்பு. அதனால இந்த வழிபாடுங்கிறது நமக்கு நம்ம சைவ சமயத்துக்கு தான் கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும், செய்யாது இகழ்ந்தார்க்கு எளிமையும் இல். கிடைச்ச வாய்ப்பை நடுவ விடாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இத பெரிதாக எண்ணாமல் விட்டு விட்டா அவ்வளவுதான், 7 பிறவி எடுத்தாலும் எத்தனை பிறவி எடுத்தாலும் கிடைக்காதுங்கிறார் திருவள்ளுவர். புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும், செய்யாது இகழ்ந்தார்க்கு எளிமையும் இல், அவ்வளவுதான் வாய்ப்பை இழந்தவன். பிரதோஷம் எல்லாம் வருத்தன், இந்த நாள்கள்ல. அதன் பிறகு சடசீதி முகமாவது ஆனி முதல் நாள், ஆனி மாச பிறப்பு, புரட்டாசி மாச பிறப்பு. சடசீதி முகம் அப்படின்னு ஒரு நான்கு நாளை சொல்றார். சடசீதி முகம்னா ஆனி மாத பிறப்பு, புரட்டாசி மாத பிறப்பு, மார்கழி மாத பிறப்பு, பங்குனி மாத பிறப்பு. இந்த நான்கு வந்து சடசீதி முகம்னு சொல்லக்கூடியது. சடசீதி அது பின்னால விளக்கம் வருது சொல்லி. அந்த நாள்கள்ல விசேஷங்கள் என்ற இவற்றின் இருகுனிதம் செய்திடுக அன்றை கடன் அனைத்தும் ஆர்ந்து. சொல்லப்பட்ட இந்த புண்ணிய காலங்களிலே அன்றைக்கு செய்ய வேண்டிய சிவபூசை, ஓமம், ஜபம், தியானம் முதலான நித்திய கர்மங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அதனை இரண்டு மடங்காக செய்க என்று சொல்லுகிறார். இந்த புண்ணிய தினங்கள்ல இப்ப சொல்லப்பட்ட நாள்கள் எல்லாவற்றிலும் செய்யக்கூடிய வழிபாட்டை இரண்டு முறை செய்யணுங்கிறார். இப்ப ஆனி மாத பிறப்புன்னு வச்சுங்க, அன்னைக்கு சிவபூஜையை ரெண்டு முறை செய்யணும், அக்னி காரியத்தை ரெண்டு முறை செய்யலாம். இப்படி செய்வதா நித்தியாங்கம்னு பேர், நித்தியாங்க வழிபாடு. காலை மாலை ரெண்டு நேரம் செய்யலாம். இரு குனிதம் செய்க அப்படின்னா இரண்டு மடங்கு செய்ய தொடர்ந்து செய்யலாம், அல்லது காலை மாலை செய்யலாம், இரண்டு முறை செய்ய. சடசீதி முகம் நான்கினும் மாசம் பிறந்த பதினாறு நாடிகை புண்ணிய காலம். இந்த சடசீதி சொன்ன ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி இந்த நான்கு மாத பிறப்பிலையும் மாதம் பிறந்த பதினாறு நாடிகை புண்ணிய காலமா? ஆமா, மாத பிறப்புல புண்ணிய காலம்ங்கிறது பதினாறு நாடிகை, மாதம் பிறந்து பதினாறு நாடிகை சடசீதியில. கார்த்திகை, மாசி, வைகாசி, ஆவணி இந்த நான்கு மாச சங்கிரகமும் விட்டுணுபதி எனப்படும். இவைகளிலே மாசம் பிறக்கு முன் பதினாறு நாடிகை புண்ணிய காலமா. கார்த்திகை, மாசி, வைகாசி, ஆவணி இந்த நாலு மாசமும் மாசம் பிறக்கிறதுக்கு முன்னால நாலு பதினாறு நாளிகை புண்ணிய காலம், அந்த நேரத்துல வழிபாடு செய்க. தட்சிணாயனமாகிய ஆடி மாச சங்கிரமத்திலே மாசம் பிறக்கு முன் பதினாறு நாளிகை புண்ணிய காலம், ஆடி மாசம் பிறப்பதற்கு முன்னால பதினாறு நாளிகை புண்ணிய காலம். உத்தராயணமாகிய தை மாதம் பிறப்பதற்கு பிறந்தவின் பதினாறு நாளிகை புண்ணிய காலம். உத்தராயணம்னா தை மாதம் தொடங்குது, அதுல மாசம் பிறந்து பதினாறு நாளிகை புண்ணிய காலம். பதினாறு நாளிகைனா ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாளிகை, ஒரு மணிக்கு ரெண்டரை நாளிகை, அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கணும். பதினாறு நாளிகை ஆறு பன்னெண்டு ஆறரை மூணு பதினஞ்சு நாளிகை, ஆறு ஆறு மணி நேரத்துக்கு பதினஞ்சு நாளிகை, ஆறு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் பதினாறு நாளிகை சூரிய உதயத்துல இருந்து கணக்கு. தை மாசம்னா ஆறு நாற்பதுக்கு சூரியன் புறப்படும், அதுல இருந்து கணக்கு பண்ணிக்க வேண்டியதான். ஆறு மணி நேரம் பன்னெண்டரை வரைக்கும். உத்தராயணமாகிய தை மாத சங்கிரமத்திலே மாசம் பிறந்தவின் பதினாறு நாளிகை புண்ணிய காலம். சித்திரை விஷு, ஐப்பசி விஷு என்னும் இரண்டினும் மாசம் பிறத்தற்கு முன் எட்டு நாளிகையும் பின் எட்டு நாளிகையும் புண்ணிய காலம். சித்திர விஷு, ஐப்பசி விஷு என்ற இரண்டு மாசம் பிறத்தற்கு முன் எட்டு நாளிகையும் பின் எட்டு நாளிகையும் புண்ணிய காலம். சித்திர ஐப்பசியில வந்து முன்னால எட்டு பின்னால எட்டு ரெண்டுமே புண்ணிய காலம், எதுல ஒத்து வருதோ அப்படி செய்யலாம் வழிபாடு. அதன் பிறகு சூரிய கிரகணத்திலே பரிசகாலம் புண்ணிய காலம், சந்திர கிரகணத்தில மோட்ச காலம் புண்ணிய காலம், விமோசன காலம். சூரிய கிரகணத்துல வந்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம், சந்திர கிரகணத்துல வழிபாடு செய்யறது விசேஷம். சூரிய கிரகணம் வந்து அரவம் பிடிக்கின்ற போது புண்ணிய காலம், சந்திர கிரகணமா இருந்தா அரவம் பிடிச்சு விடுகின்ற நேரத்துல புண்ணிய காலம், அந்த நேரத்துல ஜபம் பண்ணுவது விசேஷம், மூல மந்திரத்தை உச்சரிப்பது, சிவபூஜை வழிபாடு செய்வது, எந்தெந்த வழியில அவங்கவுங்க நிக்கிறாங்களோ அந்தந்த நெறியில சிவபூஜை வழிபாடு செய்யறது விசேஷம். கிரகண காலத்துல செய்யறதுக்கு ரொம்ப சக்தி அதிகம், பலன் அதிகம். அதன் பிறகு வியதிபாதம், அது ஒரு கரணம் பஞ்சாங்கத்துல இருக்கு, வியதிபாத கரணம், வியதிபாத நாம யோகம். சிவராத்திரி, அர்த்தோதயம், மகோதயம் முதலான பிற புண்ணிய காலங்களும் கொள்க. இதெல்லாம் பஞ்சாங்கத்துல பார்த்து நம்ம சிவராத்திரியையும் குறிப்பிடுற. சிவராத்திரி ரொம்ப விசேஷம். மாதம் மாதம் சிவராத்திரி வருகிறது. மாதம் மாதம் பண்ணலாம். இன்னைக்கு சிவராத்திரி, சிவராத்திரி. ஆமா, விரத்தன் 14:24 பட்டினி உற்றே விதி அனைத்தும் செய்க விரத்தன். இந்த 14 நாள் 14:24 சதுர்த்தசி அட்டமி, 4 நாள், 2 சதுர்த்தசி 2 அட்டமி. விரத்தன் என்று சொல்லக்கூடிய பிரம்மச்சாரியும் சந்நியாசியும் உணவு இல்லாமல் பட்டினியாக இருந்து இந்த வித்யாங்கத்தை செய்க என்று சொல்லுது. விரதம் இருப்பது ரொம்ப அவசியம். உடம்பு ஒத்துக்கணுமே, வயசானவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துக்காம இருக்கும். விரதம் எதற்காக இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஐம்புறங்களும் கட்டுப்படும், அதுக்காக தான் விரதம். சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டா தூக்கம் வரும், சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும் அது களைப்பாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து மிதமான உணவு இருந்தால் போதும், வழிபாட்டுக்கு இடையூறு இல்லாமல் உணவு இருக்கணும், அதான் முக்கியம். வழிபாட்டுக்கு இடையூறு இருக்கக்கூடாது, உணவுனால இடையூறு வரக்கூடாது. அந்த மாதிரி உணவு, பொருத்தமான உணவை சாப்பிடணும். பின்னாடி உணவெல்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி பிரம்மச்சாரியும் சந்நியாசியும் இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த உணவு கட்டுப்பாடு கிடையாது, பட்டினியாக இருக்க முடியாது. அதனால் பிரம்மச்சாரியாக இருப்பவர்களும் சந்நியாசிகளும் உணவு இல்லாமல் பட்டினியாக இருந்து இந்த வழிபாடுகளை செய்க என்று விதித்திருக்க சட்டம் சொல்லு. இது வந்து சைவர்களுக்கு உண்டான சட்ட நூல், சட்ட நுணுக்க நூல். சட்ட நூல் நிறைய இருக்கு, சட்ட நுணுக்கம் இதெல்லாம். அதனால இதுல உள்ள நெறிமுறைகளை கடைபிடிப்பது நம்முடைய கட்டாயம், அவசியம். புசிக்க பயத்தினையும் இல்வாழ்வான் போனம் புசிக்கலுமாம் நத்தமெனும் போது. இல்லறத்திலே வாழ்கின்றவர்களும் வானப்பிரஸ்திகளும், வனத்திலே மனைவியோடு சஞ்சரிப்பவர்கள் வானப்பிரஸ்தர்கள், இல்லறத்திலே இருக்கின்றவர்கள் இவங்க வந்து பயிறு புசிக்கலாம். பயிறு, தட்டப்பயிறு, மொச்சை, பாசி பயிறு இதெல்லாம் சாப்பிட்டு, அதுவும் தொந்தரவானு அதை விட்டுறேன். பயிறு புசிக்கலாம் அவ ரெண்டு திதியிலும். என்னென்ன திதினா சதுர்த்தசியும் அட்டமியும். அட்டமி வந்து சிவனுக்கு உகந்த நாள். சிவபெருமான் 8 வடிவமாக இருக்கிறார் இல்லையா, 8 குணம் 8 வடிவம் அட்டமூர்த்தம், அவருக்கு 8 மந்திரம். அதனால அட்டமி திதி சிவபெருமானுக்கு உரிய திதி. 8 தலம் அட்ட வீரட்டு. 8வது நம்பர் அவருக்கு ரொம்ப விசேஷமான பிடிச்சது. பைரவருக்கும் உரியது, அவர் 8 வடிவமா இருக்கார், 8 பைரவர். அவர் 2 திதியினும் பயற்றை புசித்திருக்க கடவன். நத்தம் எனும் போது போனம் புசிக்கணும், அது கூடாதாகில் நத்தம் எனும் காலத்தில் அன்னம் புசித்தலும் தகும். நத்தம்னா இதுல பின்னாடி சொல்லுது. உப்பு மிளகும் ஒழித்து உண்பதுதானே அப்பொழுதைக்கு ஏக அருகம் அருகமாம். அந்த வேளையிலே இல்லறத்தார்கள் உப்பு மிளகு இவற்றை நீக்கிவிட்டு, உப்பு மிளகும் ஒழித்து உண்பதுதானே அருகமாம், உப்பு மிளகும் கூட்டாமல் அவிசாக பொங்கி புசித்தலே தகுதியாம். உப்பு சாப்பிடக்கூடாதுங்கிறார் அந்த வேளையில, உப்பு மிளகு இது கூடாது என்று சொல்லுகிறார். பொங்கி சாப்பிடலாம், அவிசாக பொங்கி சாப்பிடலாம், பொங்கல் மாதிரி வச்சு அந்த பயிரை வந்து உப்பு மிளகு சேர்க்காமல் அப்படியே பொங்கி சாப்பிடும். அட்டமியில் பூசை அறிந்து விதியால் இயற்றி முட்டாது அதனை முடி. கிருஷ்ணாஷ்டமி விரதத்தை அறிந்து சிவாகம விதியை உணர்ந்து விதியினாலே முட்டாமல், முட்டாமல்னா தவறாமல், அவ்விதிப்படி தவறாமல் அனுட்டித்து அதனை முடித்து வருவாயாக. அதனால இந்த திதிகளில் இந்த சொல்லப்பட்ட விதியை அனுசரித்து இந்த நாட்களில் அதுலேயும் குறிப்பாக அட்டமி திதியில இந்த வழிபாட்டை தவறாமல் செய்க என்று அறிவிக்கின்றார். அட்டமி திதியை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்றார். ஒரு நாளில் 60 நாழிகையும் இருக்கும் அட்டமி உத்தமம். காலையிலிருந்து மறுநாள் காலை வரையும் 60 நாழிகை முழுவதும் அஷ்டமி இருந்ததுன்னா அது உத்தமம், அதான் முதல் அட்டமி திதி, சிறந்தது அன்னைக்கு வழிபாடு. அட்டமியோடு சில நாழிகை நவமி வந்து கூடி, அடுத்த திதி நவமி திதி வந்துச்சுன்னா அது அபரவித்தை, அது மத்தியமம். சில நாளிகை சப்தமி நின்று அதன் மேல் அட்டமி வந்து கூடினால் அது பூர்வ வித்தை, அது அதமம். இது 3வது. பிரதோஷ காலத்திலே காலை மாத்திரம் அட்டமி வந்து கூடில் அன்று கொள்க. பிரதோஷத்துல அட்டமி வந்துச்சுன்னா அன்னைக்கு அது சிறப்பு, முழுமையான அட்டமின்னு வச்சுக்கணும். இந்த கிருஷ்ணாட்டமி ஒரு மாதத்திலே இரண்டு பிரகாரம் வரில் அவ்விரண்டினும் பூஜிக்க. ஒரு மாசத்துல ரெண்டு கிருஷ்ணபட்சத்து அட்டமி வந்தால் அந்த ரெண்டுலையும் வழிபாடு செய்க. சில நட்சத்திரம் ரெண்டு, ஒரே மாசத்துல ரெண்டு நட்சத்திரங்கள் வரும். அதே மாதிரி கிருஷ்ணபட்சத்து அஷ்டமி ரெண்டு வந்துச்சுன்னா அந்த ரெண்டுலையுமே வழிபாடு செய்க. ஒரு மாசத்துல முதல்ல செய்யலாமா பின்னால செய்யலாமான்னு சந்தேகம் வேண்டாம், ரெண்டு திதிலையும் செய்க. இவ் அட்டமி விரதத்திலே சூதகம் வரில் அன்றைக்கு உபவாசியாக இருந்து அடுத்த மாதத்து அட்டமையில் முன்னை மாதத்திற்பூசையும் அம்மாதத்திற்பூசையும் ஆகிய இரண்டும் ஒருங்கு நிறைவேற்றுக. பெண்கள் இந்த மாதிரி ஒரு மாதத்திலே கிருஷ்ணாஷ்டமி வராது ஒளிந்தால் மற்ற மாதத்திலே முந்திய அட்டமையில் அம்மாதத்து பூசையும் பிந்திய அட்டமையிலே பூர்வ அட்டமை இல்லா மாதத்து பூசையும் செய்க. அதான் முதல் மாசத்துல செய்ய முடியலன்னா அடுத்த அட்டமையில ரெண்டையும் சேர்த்து செஞ்சிருங்கன்னு சொல்லுது. வழிபாடு அட்டமை திதியில ஒரு மாதம் ஏதோ ஒரு வகையில செய்ய முடியலன்னு வச்சுங்க, ரெண்டையும் சேர்த்து செய்யலாம் அடுத்த அஷ்டமியில. ரெண்டு முறை செஞ்சிருவேன், சேர்த்து செஞ்சிருவேன். பெண்கள் ருதுவாயில் தாம் உபவாசிகளாக இருந்து நாயகரை கொண்டேனும் புத்திரரை கொண்டேனும் பூசை செய்க. பெண்களுக்கு வந்து ஒத்து வராத காலத்துல பூப்பு காலங்கள்ல கணவரை செய்ய சொல்லலாம் அல்லது புத்திரர்களை செய்ய சொல்லலாம். தீட்சை பெற்றவர்கள் சிவபூஜை செய்யக்கூடியவர்கள் ருது காலங்கள்ல கணவர் மூலமா பூஜை பண்ண சொல்லலாம் அல்லது புத்திரர்கள் மூலமாக பூசையை தட்டுப்படாம செய்ய சொல்லலாம். அத்தமயத்தின் முன் 16 அடி நிழலை நத்தம் எனும் காலம் என நாடு. முன்னே சொன்ன நத்தம் அப்படிங்கிற காலம் இருக்கு இல்லையா, அது கூடாதாகில் நத்தம் எனும் காலத்தில் அன்னம் புசிக்கத்தது. எப்ப சாப்பாடு சாப்பிடலாம்னா நத்தம் அப்படின்னு ஒரு வேளை இருக்கு. இல்லறவாசிகள் சாப்பாடு பசி எடுத்துனா எப்ப சாப்பிடணும்னா நத்தம் அப்படிங்கிற வேளை. அந்த நத்தத்தை பத்தி சொல்றார். அத்தம் அயனத்தின் முன் 16 அடி நிழலை நத்தம் எனும் காலம் என நாடு. சூரிய அஸ்தமனத்துக்கு சூரியாஸ்தமயனத்துக்கு கிழக்கே 16 அடி நிழலாயின் அதனை நத்த காலம் என்று அறி. சூரியன் மறைகின்ற வேளையில மறைவதற்கு முன்பாக நம்முடைய நிழல் 16 அடி நீளத்துக்கு போச்சுன்னா அந்த அந்த நேரம் தான் நத்தம்னு பேர். அது நின்று பார்த்தாதான் தெரியும் எத்தனை மணி. 16 அடி அளவுக்கு நம்முடைய உடம்பு நிழல் போகணும், அந்த வேலைக்கு நத்தம் என்கின்ற வேலை. அந்த நேரத்துல சாப்பிட்டுக்கலாங்கிறார். இந்த காலம்லாம் வந்து இறைவனால விதிக்கப்பட்டது, சிவபெருமான ஆகமத்துல உள்ள செய்திகள். இதெல்லாம் நல்ல சிவ பூஜையில மந்திர ஜபங்கள்ல ஆர்வம் வந்துச்சுன்னா சாப்பாடு மறந்து போயிடும். உண்மையில சில நாள் மறந்துருக்கணும், எல்லாருக்கும் அந்த அனுபவம் உண்டு இல்லையா. சில நாள் நம்மளே சாப்பாட்டை மறந்து சாப்பாடு பசியே இல்லாத நாள் இருக்கும். விழா காலங்கள்லாம் அப்படி அந்த அனுபவம் உண்டு. ஆமா, அந்த நத்தம் என்கின்ற காலத்தை அறிந்து சாப்பிடுங்க. நித்திய அங்கம் இவை நிகழ்த்த பாவம் அரும் வைத்த பரிகாரம் செய்வார்க்கு. இந்த நித்திய அங்கத்தை செய்வதனால என்ன பலன் என்று சொன்னால் பாவங்கள் நீங்கும், பாவங்கள் அற்றுப்போகும். பாவங்களை அறுப்பது சாதாரண விஷயம் அல்ல. நம்ம இஷ்டத்துக்கு பாவமே ஓடி போனா ஓடுமா? எத்தனை கோடி எத்தனை ஜென்மங்களாக பாவத்தை சேர்த்திருக்கோம். புண்ணியம் நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தான் செய்யறோம், தெரிஞ்சே இவ்வளவு புண்ணிய நூல்களை கேட்டும் வாய்ப்பு இருந்தும் நம்ம ஓரளவு தான் செய்யறோம். பாவம் வந்து நம்ம அறியாமலே தானே உண்டாகுது. சொல்லால் வரும் குற்றம் சிந்தனையால் வரும் தோடம் செய்த பொல்லாத தீங்குகள் பார்வையில் பாவங்கள் புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டிடும் தீங்கு. பட்டியந்தார் தான் இதை சொல்றார். புண்ணிய நூல் இல்லாத கேள்வியை கேட்டா அதனால பாவம் வருமா? புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டிடும் தீங்குகள் ஆயவம் மற்ற எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்து உருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சி ஏகம்பனே. பாவம் சேருவதற்கு வழி இத்தனைன்னு சொல்ல முடியாது, எங்கிட்டு இருந்து பல வழியில வந்து சேருது. அது ஒரு ஜென்மமா ரெண்டு ஜென்மம், மனம் வாக்கு காயங்களாலே எத்தனை எத்தனையோ ஜென்மம் சேர்த்து வச்சிருக்க, வண்டி வண்டியா கிடக்கு. புண்ணியத்துக்கு ஒரே வரிதான் சொல்றேன். அதனால அந்த பாவத்தை அறுப்பதற்கான முயற்சிகள் தான் இந்த வழிபாடு உத்தியாங்கம். அதை தொடர்ந்து சலிப்பு இல்லாமல் செய்ய வேண்டும், இரவு பகலாக உழைக்க வேண்டும். மாணிக்க வாசகர் கொக்கு இருக்கும் இல்லையா, ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதும் குத்தொக்க சீர்த்த இடத்துக்கு. அரசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்று உன் அருள் நோக்கி அருள் நோக்கி இறைதே கொக்கொத்து இரவு பகல் ஏசத்திருந்தே வேசற்றேன். இரவு பகலாக காத்து கிடக்கின்றேன் கொக்கு போல. இரவு பகல் ஏசத்திருந்தே வேசற்றேன் கரை சேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்துன் அடி ஏன்பால் பிறை சேர் பாலில் நீ போல பேசாதிருந்தால் ஏசாரோ. அப்ப பேசணுங்கிறார். ஒரு கொக்கு எவ்வளவு ஆர்வத்தோடு காத்திருக்கும் அது போல இரவு பகலாக பலகாலமாக காத்திருக்கின்றேன். ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? இப்படி பேசாம இருந்தா உன்னை யாராவது ஏச மாட்டார்களா, இகழ மாட்டார்களா என்று கேட்கின்றார். அப்ப மாணிக்க வாசகருடைய ஞானம் எந்த அளவு? பாவமே வராது. பாவத்தை அறுக்கணும். இந்த வழிபாட்டினாலே பாவம் நீங்கும். நித்திய அங்கம் இவை நிகழ்த்த பாவம் அரும் வைத்த பரிகாரம் செய்வார்கள். நித்தியாங்கங்களை அனுட்டிக்கவே பாவம். நித்தியாங்கங்களாவன நித்திய கர்மலோபம் வந்தபோது அதற்கு பரிகாரம் செய்தலும், அட்டபந்தன சலனம் வந்தால் மீளவும் அவ் அட்டபந்தன சாத்தலும், மார்கழி மாதத்தில் ஹிருதாபிஷேகம் முதலாக 12 மாசத்திலும் மாத பூசை பண்ணுதலும், சாம்பச்சரிக பிராயச்சித்தமாக பவித்திரம் செய்தலும். நித்தியாங்கங்களில் ஏதாவது கோளாறு வந்துருச்சுன்னா, மந்திரலோபம் கிரியாலோபம் அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு வழிபாட்டில். மந்திரலோபம்னா மந்திரங்கள்ல உச்சரிப்பு தவறா செய்வது, கிரியாலோபம்னா கிரியைகள்ல தவறா செய்வது. அதுக்கு பரிகாரங்களை செய்து கொள்ளுக. மந்திர உச்சரிப்பு வந்து எல்லா மந்திரமும் சரியா உச்சரிக்க முடியாது. சில மந்திரங்கள் ரொம்ப சிக்கலா இருக்கும். அந்த பீஜ மந்திரங்கள் உச்சரிக்கிறது ரொம்ப கடினமா இருக்கும். அதுக்கெல்லாம் லோபம்னா குறைவு. கஞ்சத்தனத்துக்கும் லோபம்னு பேரு. இதுல ஏதாவது குறைவு வந்துருச்சுன்னா அதுக்கு லோபம், மந்திர லோபம். அதுக்கு வந்து பரிகாரங்கள் இருக்கு. அதுக்கு மூல மந்திரத்தை இத்தனை முறை உச்சரிக்கணும், மந்திரத்துல அகோர மந்திரத்தை உச்சரிக்கிறது முதலான விதிகள் இருக்கின்றன. அது மற்ற நூல்கள்ல வருகின்றன. கிரியாலோபம்னா செய்கின்ற கிரியையில ஏதாவது குறைவு இருக்கு. ஒருத்தருக்கு விசிறி விடுறோம், இப்படி விசிறுது நல்லதுதான், விசிறுவது. சில நேரம் கை தவறி அவர் மேல பட்டலாம், அது குறைவு. சாப்பாடு பரிமாறுறது நல்லது, கொஞ்சம் உப்பு ஏதாவது அதிகமாக போடுற, அது ஒரு கிரியாலோபம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அது மாதிரி சிவபூஜையில் செய்யக்கூடிய கிரியை ரொம்ப கரெக்டாக இருக்கு. ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு பூஜை பண்ணார், தீபத்தை எடுத்தார் இப்படி காட்டுறார், தீபாரதன் எவ்வளோ பக்குவமாக காட்டணும், அவ்வளோ வேகமாக காட்டுறார் சிவபூஜை. அதெல்லாம் கிரியாலோபமாகும், குற்றமாகும். நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கிடைக்கும். கடவுள்கிட்ட செல்லும்போது ரொம்ப பயம் பக்தி அவசியம். பயமும் இருக்கணும் பக்தியும் இருக்கணும். பச்சை குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு தாய் எப்படி உபசாரம் செய்வாளோ அதுபோல சிவலிங்கத்தை பார்த்துக்கணும். பூஜை பெட்டி எடுக்கும் போது வேகமாக எடுத்து வைக்கக்கூடாது. பஸ்லலாம் கொஞ்சம் பக்குவமாக தான் கொண்டு போகணும். சுவாமி நம்மளால் கொஞ்சம் கஷ்டப்பட போக்குவரத்துலாம் குலுங்கிறது அணுங்கிறது. அதனால தான் சிவபூஜை எடுக்கிறதுக்கு முன்னாலே தலங்களையெல்லாம் தரிசனம் பண்ணிடணும். குருநாதர் சொல்லுவார், நான் சமய தீட்சை எடுத்த உடனே எல்லா கோயிலையும் பார்த்துட்டேன், முக்காவாசி பார்த்துட்டேன். விசேட தீட்சை எடுத்துட்டா வேற வேலை கிடையாது, பூஜை பண்றதுதான் அவங்களுக்கு வேலை, சுவாமியை பார்த்துக்கிறது தான் வேலை. அதனால எந்த விதத்திலும் சுவாமிக்கு குற்றம் நேராதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும். கைக்குழந்தைய தாய் ஏந்துவது போல இல்லைன்னா அது குற்றமாகிவிடும். அந்த குற்றத்துக்கு ஏதோ ஒரு சில குற்றங்கள் தவறி நேரலாம், அதுக்கு பரிகாரம் பண்ணணும். குற்றமே பண்ணிட்டு பரிகாரம் பண்ணணும். பரிகாரத்துக்கு பரிகாரம் தான் இருக்குதுன்னு சொல்லி குற்றம் பண்ண. சிவலிங்கத்துக்கு பழுது ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். சிவபூஜை பெட்டியை வந்து பெட்டின்னு சொல்லாமல் ஆன்மார்த்தம் என்று சொல்ல வேண்டும். அர்த்தம்னா உடைமை பொருள், ஆன்மாவினுடைய உடைமை பொருள் தான். சுவாமிக்கு உடையவர்னு பேர். உங்க சிவலிங்கம் எங்கன்னு கேட்கக்கூடாது, உங்க உடையவர் எங்கன்னு கேட்கணும். உடையவர்னா ஆன்மாவுக்கு உரியவர், ஆன்மாவாகிய பெண்ணுக்கு தலைவர், உடையவர் தான் சொல்லணும். மாணிக்கவாசகர் சொல்றார், உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவு நீ இருத்தி அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேனும் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். மாணிக்கவாசகர் இன்னும் ரெண்டு மூணு தான் உடையவர்னு சொல்றார், உடையாய் உடையாய்னு பல இடங்களை சொல்றார். உடையாய் இதெல்லாம் திருவாசகத்திலிருந்து சொல்லக்கூடியது, வேற நூல்களில் இந்த சொற்களை பார்க்க முடியாது. கடையவனேனை கருணையினார் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே. உடைய குறிப்பது இன்னும் பல இடங்களில் உடையாயின்னு வரும். அப்படி அந்த கிரியாலோபம் மந்திரலோபம் வருங்காலத்திலே அதற்கு உண்டான பரிகாரங்களை செய்து கொள்ளுக. உதாரணமா லிங்கத்தை எடுக்கும்போது ஏதாவது தவறி விழுந்துருச்சுன்னா அகோர மந்திரத்தை ஜபம் பண்ணும், இந்த மாதிரிதான் பரிகாரம். அட்டபந்தனத்துல ஏதாவது கோளாறு வந்துச்சுன்னா திரும்ப மீண்டும் அட்டபந்தனம் செய்து கொள்ள வேண்டும். அட்டபந்தனம் சிவலிங்கம் செய்யும் போது ஸ்வர்ண பந்தனம் அட்டபந்தனம் வைப்பாங்க. சில பேர்த்துக்கு லிங்கம் நாளாயிருச்சுன்னா அதுல கொஞ்சம் பழுது ஏற்படும், அதை மீண்டும் சரி செய்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி சில இது. அதன் பிறகு இன்னும் சில பரிகாரங்களை சொல்றார், அதை கொஞ்சம் விசேடமா பார்க்க. அதன் பிறகு நித்திய கர்மம் பற்றி சொல்றார். நித்திய கர்மம்னா தினந்தோறும் அனுட்டிக்க வேண்டிய முறையை பத்தி சொல்றார். நித்திய கர்மங்கள் இது வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மாவை பரிசுத்தம் பண்ணக்கூடியது நித்திய கர்மம். எழுக அருணன் எழுமுன் கடிகை ஐந்தில் தொழுக சிவன் தாளை துதித்து சூரியன் உதிக்கும் முன்னர் ஐந்து நாளிகை உண்டென்னும் காலம் இராகிய பிராமிய முகூர்த்தத்தில் நித்திரை விட்டு எழுக. அது பிரம்ம முகூர்த்தம் பேர். சூரியன் உதிப்பதற்கு முன்பாக ஒன்றரை நாளி 4:30 எழுந்திருக்கு, அதுக்கு பிரம்ம முகூர்த்தம். 4:00 to 6:00 பிரம்ம முகூர்த்தம். 4:00 to 4:30 வழிபாடு செய்யணும்னா 3:00 எழுந்திருச்சிடணும். இல்லை 3:00 தான் பறிக்கணும். புலி கையும் புலி கண்ணும் பெற்றுக்கொண்டார், வண்டு எச்சில் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக. எவ்வளவு பரிசுத்தமாக பூவை அவர் பக்குவமாக பறித்து சாத்தியிருக்கார். அவ்வளவு கஷ்டப்படவும் தான் காட்சி கொடுக்குறாரு. பாம்பும் புலியும் பாடுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டது. ஒரு நாளா இரண்டு நாளா உணவு, சரியான உணவு உண்டா, உறக்கம் உண்டா, மனைவி மக்களை நினைத்திருப்பார்களா, உடம்பு சுகத்தை எண்ணியிருப்பார்களா? ஒரு உடம்ப பத்தி நினைவில்லாமல்ல தவம் செய்திருக்காங்க, நேரங்காலத்தை பார்க்காம. அவ்வளவு பாடுபட்டு தேடி பயிரிட்டது நந்தனார் சரித்திரக்கு. அதனால கடவுளை பார்க்கணும்னா பாடுபட்டு தான் ஆகணும், முயற்சி பண்ணி தான் ஆகணும். 3:00 to 2:00 பார்க்கக்கூடாது. நேரம் எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போ வழிபாடு செய்யணும். பூ பறிக்கிறது அவசியம், 3:00 பறிச்சிடணும். கொஞ்சம் மொட்டா இருக்கும்போது தான் பறிக்கணும், அதுதான் உகந்த பூ. மொட்டரா மலர் பறித்து இறைஞ்சி பத்தியாய் நினைவார் என்று மாணிக்க வாசகர் சொல்றார். அந்த மலர்ந்து மலராது இருக்கின்ற வேளையில பறிக்கணும். பறந்து பல் ஆய் மலர் இட்டு முட்டாது அடியே இறைஞ்சும். பூக்கள் பறிக்கிறது வந்து பறந்து பறந்து பறிக்கணும். ஜடாயு என்பவன் வந்து ஜடாயு சம்பாதி ரெண்டு கழுகுகளும் ஒரு யோசனை தூரம் மயில், யோசனைனா 100 miles, 100 miles போய் பூ பறிச்சுட்டு வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் பூஜை பண்ணியிருக்காங்க. யோசனை போய் பூ குணந்தங் ஒரு நாளும் ஒளியாமே பூசனை செய்து இனிது இருந்தான் புள்ளிருக்கு வேலூரே வைத்தீஸ்வரன் கோயிலில் யோசனை மயில் போய் பூ பறிச்சுட்டு வந்து செய்திருக்கின்றார். பாலி சிவபூஜை பண்ணுகின்ற போது காலையில் கிழக்கு கடற்கரை, மாலையில் மேற்கு கடற்கரை, மதியம் ஒரு கடற்கரை, இப்படி நேரம் 3 times 3 kadarkaraikkum போய் பூஜை பண்ணுவார். அவங்க பலம் அப்படி பூசைக்காகவே இந்த உடம்பை பயன்படுத்தணும். வழிபாடு இந்த உடம்பு எதற்காக கொடுத்தது? இப்போ இந்த பேனா ஒன்று இருக்கு, எதுக்காக பேனா கொடுக்குறாங்க? எழுதுறதுக்காக தான், வேற எதுக்கும் அது பயன்படும். மானுட பிறவிதானம் வகுத்தது மனம் வாக்கு காயத்தால் ஆணிடத்து 5 ஆடு அறந்தனை அர்ச்சிக்க அன்றோ சிவஞான சித்தியார். உடம்பு எதற்காக வந்தது? வழிபாட்டுக்காக வந்தது, சந்தேகமே இல்லை. உணவுக்காகவும் மனைவி மக்களை பெறுவதற்காகவும் என்று சொன்னால் இந்த மனித பிறப்பு தேவையில்ல. ஆடு போதும் மாடு போதும், ஒரு அறிவு இல்ல, செடி கொடி கூட சாப்பிடுது தூங்குது, மனைவி மக்களை பெற்றுக் கொள்கிறது. அப்ப அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? விலங்குகளுக்கும் மானுட ஜென்மத்துக்கும் என்ன வேறுபாடு? வழிபாடு ஒண்ணுதான் சிறப்பு மனித ஜென்மத்துக்கு. அதனாலதான் சிவஞான சித்தியார் ஆரம்பத்திலே சொல்லிடுறார், மானுட பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயத்தால் ஆணிடத்து ஐந்து ஆடு அறந்தனை அர்ச்சிக்கான். இதனை அறியாதவன் ஊமன்கிறான். ஊம வாயிருந்தும் பேசலைன்னா என்ன சொல்லுவான்? ஊமன் சொல். உடம்பு இருந்து வழிபாடு செய்யலன்னா அவன் உடம்பு அங்கஹீனமானது. சிவபெருமானை தரிசிக்காத கண் குருடானது. சிவன் புகழை கேட்காத செவி செவிடு. சிவன் புகழை பேசாதன்னா ஊமையானது. சிவபெருமானை வழிபாடு செய்யாத உடம்பு ஊனமானது. அபினை கிவினை யாம் என்று சொல்லும் அகுதறிவீர். உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனம் என்றே தெளிவா சொல்லிட்டார் ஞானசம்பந்த சுவாமி. அதனால வழிபாடு செய்யலைன்னா அந்த உடம்பு ஊனமான உடம்பு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால யோசனை பண்ணாம நேரங்காலத்தை பார்க்காமல் வழிபாட்டை வந்து செய்தே ஆக வேண்டும், கட்டாய நிர்பந்தம். நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் நல்ல வழிபாட்டு முறையும் காலமும் இதெல்லாம் இறைவனே அமைத்து வைத்திருக்கிறார். அதனால நம்ம கொடுத்து வைத்தவர்கள் தான். பல ஜென்மமா புண்ணி செய்தமைனால இந்த பிறவி கிடைச்சிருக்கு. ஆன்மார்த்த வழிபாடு, பரார்த்த வழிபாடு. ஆன்மார்த்த வழிபாடு அவசியம், சிவகதிக்கு போற வழிக்கு பாடுபடும். ஆன்மார்த்தம் அவசியம். ஆன்மார்த்த முதல்லையா பரார்த்த முதல்லையா சொல்லும் போது ஆன்மார்த்தம் ரெண்டாவதுதான் பரார்த்த வழிபாடு. ஆமா, அதனால வழிபாடு அவசியம். எப்ப எந்திரிக்குன்னா சூரியன் உதிப்பதற்கு முன்னால ஐந்து நாழிகை, ஒன்றரை மணி நேரம். ஐந்து நாழிகைன்னா இருபது நூறு, ஐநான்கு இருபது, நூத்தி இருபது, ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால எந்திரிக்கும். அதன் பிறகு எழுந்தவுடனே விபூதி தரித்துக் கொள்ள வேண்டும். எழுந்து கைகால் முகமெல்லாம் சுத்தி பண்ணிக்கிட்டு விபூதி பூசணும். அப்படி இல்லாம எந்திரிச்ச உடனே விபூதி பூசிக்கணும். நம்ம குருநாதரையா வீட்டுலன்னா எழுந்த உடனே அங்கங்க விபூதி பட்டகம் இருக்கும், அங்கங்க வச்சிருப்பார். பல சைவர்கள் வீட்டுல விபூதி பட்டகமே இருக்கிறது இல்ல. விபூதி ரெண்டு மூணு இடத்துல மடல் வச்சுக்கணும், அதுல விபூதி நிறைய இருக்கணும். எழுந்த உடனே பூசணும், புறப்படும் போதும் பூசணும். விபூதி இல்லாம எந்த நேரமும் இருக்கக்கூடாது. குளிக்காம விபூதியை பூசலாமான்னு ஒரு கேள்வி வரும். விபூதிக்கு தோஷம் கிடையாது, சகல தோஷத்தையும் நீக்கக்கூடிய விபூதிக்கு தோஷம் கிடையாது. ஏன்னா எல்லா தோஷத்தையும் அதுதான் நீக்குது. அதனால எழுந்த உடனே பூசிக்க வேண்டியது. அதன் பிறகு தியானம் பண்ணணும். சிவபெருமானுடைய திருவடியை மனத்தாரே தியானம் செய்வது. எழுந்த உடனே விபூதியை பூசிக்கொண்டு தியானத்துல உட்கார்ந்து கால் மணி நேரம் அரை மணி நேரம் முதல் பூஜை. ஆமா, அதான் அரணை முன் இறைஞ்சினார். எழுந்த உடனே யார வணங்கணும்? சிவபெருமானத்தான் வணங்கணும். சிவபெருமானுடைய திருவடியை தியானம் செய்வது அதான் முதல். இயன்ற சரீர சுத்தி செய்து விபூதி தரித்து கொண்டு தத்தமக்கு அதிகார அனுட்டான குணமாக, அதிகாரானு குணமாக சிவபெருமானுடைய திருவடிகளை தியானித்து துதித்து வணங்க கடவர். சிவபெருமானை தியானம் பண்ணுதல், பாக்கினால ரெண்டு தோத்திரம் சொல்லுவது முதலான வழிபாட்டை முதல்ல செஞ்சிடணும். அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை பார்ப்போம். இது எழுந்த உடனே செய்ய வேண்டிய முதல் வேலை. இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப நேரம் செலவாகும். அதை செய்து விட வேண்டும். இவ் ஐந்து நாழிகை உத்தமம் எனவும், மூன்றே முக்கால் நாழிகை மத்தியமம் எனவும், உதயம் அதமம் எனவும். சூரியம் புறப்பட்டதுக்கு அப்புறம் எந்திரிக்கிறது அதமம், பலன் குறைவு. காலையில எழுந்தம்னா அந்த சுவாச காற்று பிராணாயாமத்துக்கு நல்லா இருக்கும், அதனால ஆயுள் வளரும். சில வீட்டில் பார்த்தா வயசான பெண்கள் இருப்பாங்க, கிழவிகள் இருப்பாங்க, ரொம்ப நாளைக்கு அவர் முன்னாலே போயிடுவார் பல வீடு. ஏன்னா அவங்க காலையில எழுந்ததுனால அவங்களுக்கு அந்த சுவாச காற்று கிடைக்குது பிராணம், அதனால அவங்களுக்கு கொஞ்சம் நீண்ட ஆயுள் உண்டு பெண்களுக்கு. காலையில அந்த நேரத்துல தான் காற்று சுத்தமாகவும் ஆயுளை வளர்க்கக்கூடிய சக்தியும் அந்த காற்றுக்கு உண்டு. அந்த நேரத்துல பிராணாயாமம் பண்ணணும், அது ரொம்ப விசேஷம், ஆயுளை வளர்க்கக்கூடியது. இதெல்லாம் வைத்திய நூல்கள்ல பல நூல்கள் இருக்கக்கூடிய செய்தி. சூரியன் புறப்பட்டதுக்கு அப்புறம் அந்த காற்றில் இருக்கிற சக்தி குறைந்து விடுகிறது, அதனால அது அதமம் என்று நிற்கிறது. இச்சந்தியா காலத்தில் நித்திரை செய்தவன் அசுத்தன். சூரியன் உதிக்கின்ற போதும் மாலையில மறைகின்ற போதும் எவன் தூங்குறானோ அவன் அசுத்தமானவன். விடிய விடிய முடிச்ச அந்த நேரத்துக்கு முடிச்சுக்க வேண்டியதுதான், உதய நேரத்துல. அதுக்கப்புறம் அதுல சுத்தம் கெட்டு போகிறது, கெட்டு விடுகின்றது. அவன் ஒரு கருமத்துக்கும் யோகியனாகான், எந்த வழிபாடு செய்வதற்கும் அவன் தகுதியற்றவனாக போய்விடுவான். காலம் அவசியமா, வழிபாட்டுக்கு காலம் எந்த அளவுக்கு நுணுக்கமா சொல்றாங்க. சில வழிபாடு செஞ்சும் பலன் கிடைக்கலன்னா அதான் காரணம், நம்ம காலத்தை. பாலோடு ஆயினும் காலம் அறிந்து உண், காலத்தினார் செய்த நன்றி. காலத்தை பத்தி திருவள்ளுவர் நிறைய சொல்றார், பகல்வல்லும் கூகையை காக்க இகல் வல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது, காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மை. அதான் மாணிக்க வாசகர், மாணிக்க வாசகர் காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மை. ஞானம் கருதினும் கைகூடும் கலங்காது, ஞானம் கருதுபவர் காலம் கருதி இருக்கும். அதனால உலகத்தை எல்லாம் வேணும்னாலும் பெறலாம், அதுக்கு தகுந்த காலத்தை அறிந்து செய்ய வேண்டும். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மை, அப்படி அந்த காலத்தை அனுசரித்து செய்ய வேண்டும். அவன் ஒருகரும் தான் செய்த புண்ணியத்தை இழப்பான். இப்ப இந்த சூரியன் உதிக்கின்ற நேரத்திலும் மறைகின்ற நேரத்திலும் ஒருவன் தூங்கி கொண்டே இருக்கிறான்னு வச்சுங்க, இவ்வளவு நாள் செஞ்ச புண்ணியத்தை அவன் இழந்து கொண்டு வருகின்றான் அர்த்தம். அப்ப அதிகாலையில எழுந்திருக்கிறது சைவர்களுக்கு ரொம்ப அவசியம், இல்லைன்னா வழிபாட்டை இழந்துட்டான் அர்த்தம். அவன் வீடு மயானத்துக்கு ஒக்கும். அவர் சொல்ற மறைஞான சம்பந்தருடைய வாக்கு, அது சிவபெருமானுடைய வாக்கு சட்டம். அதனால எந்த எவ்வளவுதான் உடம்பு அசதியா இருந்தாலும் அந்த வேளையில தூங்க கூடாது. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். இத கேட்டதுல இருந்து இனிமேலு நம்ம எல்லாம் தூக்கமே வராது. 3 மணிக்கு எந்திரிச்சது எப்படி இருந்தாலும், அதனால மத்தியானம் சாப்பிட்டதுக்கு வேணா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம். இந்த நேரத்துல தூங்கி செய்த புண்ணியத்தை இழக்கப்படாதல்லவா, இவ்வளவு நாள் செய்த புண்ணியம். இதுக்கு மேல சொல்ல முடியாது. அவன் வீடு மயானத்துக்கு ஒக்கிட்டார். அதிகார அணுகுணமாக தியானித்தலாவது சரியாவான் உருத்ரமூர்த்தியும். சரியையில இருப்பவன் உருத்ரமூர்த்தியை தியானிக்க வேண்டும் காலையில எழுந்திருக்க. கிரியையிலே கிரியை நெறியில இருப்பவர் சதாசிவமூர்த்தியை தியானிக்க வேண்டும். யோகி நாதத்தையும் விந்துவையும் தியானிக்க வேண்டும். நாத விந்து கலாதீனமோனும், அவங்களுக்கு வந்து மந்திர வடிவமாக உள்ளே இருந்து உணர்த்துவான். நாத வடிவம், ஓசை வடிவம், அந்த வடிவம் அதை தியானிப்பான் யோகி. ஞானி சிவோகம் பாவனை பண்ணுக. சிவோகம் பாவனைங்கிறது ரொம்ப கொஞ்சம் விரிவான சப்ஜெக்ட். ஞானி வந்து சிவோகம் பாவனை பண்ணணும். சரியையில் இருப்பவர் ருத்ரமூர்த்தியை தியானம், கிரியையில் இருப்பவர் சதாசிவமூர்த்தியை தியானம், யோகத்தில் இருப்பவர் நாத விந்து தியானம். சிவஞானி சிவோகம் பாவனை, சிவோகம் பாவனை தானே சிவமாக இருத்தல், அதான் சிவோகம் பாவனை. ஒரு பொருளை தியானிப்பது வேற, அந்த பொருளாகவே மாறிவிடுவது வேறு. இனிப்பை எடுத்து உண்பது ஒன்று, இனிப்பாகவே மாறுவது ஒன்று. தங்கத்தை அணிவது ஒன்று, தங்கமாகவே மாறுவது. ஞானி தங்கமாகவே மாறியவன், மற்றவர்கள் தங்கத்தை அணிவார்கள், அது மாதிரி. சிவஞானி சிவனாகவே மாறி தியானம் பண்ணுவது. இப்படி காலையில எழுந்த உடனே செய்ய வேண்டிய வழிபாட்டை சொல்றார். அதன் பிறகு மற்ற வழிபாடுகளை எல்லாம் சொல்லி வருகின்றார். அதனை அடுத்த வாரங்களிலே சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம் பார்வதி பதையேழ்கை கணையாலே தொல்லை நடு நீல கடலாலே அல்லவரு சோலை குயிலாலே நெய்யுருகுமான அழுவாயே தமிழ் பாப தெளிவோனே செய்ய குமரேச திரலோனே கடல் தொழும் ஞான கடலோனே வள்ளி மணவாப பெருமாளே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் உண்க நச்சவம் வெள்ளி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம்